पृथक्त्वेन तु यज्ञानम्
नाना
भावान् पृथक्पिदान्
वेत्ति
सर्वेषु भूतेषु
तज्ज्ञानम्
विद्धि राजसम். பல்வேறு உடல்களின் வெவ்வேறு விதமான உயிர்வாளிகள் இருப்பதாக அறியும் அறிவு ரஜோகுணத்திலான அறிவு ஆகும். பொருளுரை: ஜட உடலை உயிர்வாளி என்றும் உடல் அழியும் போது உணர்வும் அழிந்துவிடுகிறது என்றும் கருதுவது ரஜோகுணத்திலான என்ன இந்த அறிவு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அறிவுக்கு ஏற்ப உடல்கள் பல்வேறு விதமான உணர்வுகள் இருப்பதால் தம்மிடையே வேறுபாடு இருக்கின்றன. மற்றபடி உணர்வை தோற்றுவிக்கும் ஆத்மா என்றும் ஒன்றும் தனியாக இல்லை. உடலே ஆத்மா, உடலுக்கு அப்பாற்பட்ட தனியாக ஆத்மா கிடையாது. இத்தகைய அறிவுக்கேற்ப உணர்வு என்பது தற்காலிகமானது அல்லது தனித்தனி ஆத்மாக்கள் கிடையாது. எங்கும் நிறைந்த ஒரே ஆத்மா இருக்கின்றது. அது அறிவில் பூரணமானது. ஆனால் இந்த உடல் தற்காலிகமான அறியாமையின் ஒரு தோற்றமே, அல்லது இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட விசேஷமான தனிநபரோ அல்லது பரமாத்மாவோ யாரும் இல்லை. இத்தகைய கருத்துக்கள் எல்லாம் ரஜோகுணத்தின் உற்பத்தி பொருட்களாக கருதப்படுகின்றன. ஓமஞான திமராந்தஷ்ய ஞானஞ்ஞன சலாகையா சக்ஷுரமிழிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஆத்மாவை பற்றி இந்த உலகத்தில் அறிந்த நபர்களே மிக குறைவு. நான் உடலல்ல ஆத்மா என்ற விஷயத்தை தெரிந்த நபர்கள் மிக குறைவு. அதிலும் ஆத்மாவை பற்றி சரியான முறையில் ஞானமுடைய நபர்கள் மிக மிக குறைவு. ஆத்மாவை உணர்ந்தவனோ மிக மிக அரிதானவன். காரணம், இந்த பௌதிக உலகத்தில் தமோகுண ரஜோகுண கலவைகளின் மூலமாக இந்த இரண்டு விதமான முக்கியமான கீழ்த்தனமான குணங்களால் நம்முடைய அறிவு பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஆத்மாவை பற்றிய தெளிவான ஞானம் உடைய ஒரு நபரை இந்த உலகத்தில் காண்பது மிக மிக அரிதான விஷயமாகும். காரணம், ஆத்மாவை அடிப்படையாக கொண்ட, நான் இந்த உடலல்ல ஆன்மா என்ற விஷயத்தை அடிப்படையாக கொண்ட ஆன்மீகமான அறிவு மூன்று விதமான குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அகாரமான கருணையின் மூலமாக இந்த மூன்று விதமான குணக்கலவையிலிருந்து நாம் விடுபடாத பட்சத்திற்கு ஆன்மீகமான விஷயங்களை பற்றியோ, ஆண்டவனை பற்றியோ, கடவுளை பற்றியோ, ஆன்மீக குருவை பற்றியோ சரியான முறையில் புரிந்து கொள்வது மிக மிக கடினமான காரியம், இயலாத காரியமும் கூட. இதன் காரணமாக நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்தை தவிர்த்து இந்த உலகத்தில் ஏராளமான ஆன்மீக வழிபாட்டு முறைகள், சமய வழிபாட்டு முறைகள் இந்த பௌதிக உலகத்தில் இருந்தபடியும் கூட வைஷ்ணவ சித்தாந்தத்தை தவிர, கிருஷ்ண பக்தி கலாச்சாரத்தை தவிர, மற்ற ஆன்மீக கலாச்சாரங்களில் சமய கலாச்சாரங்களில் மேலோட்டமான முறையில் ஆன்மாவை பற்றிய சில கொள்கைகள் காணப்பட்டாலும் கூட அவை மிக அபத்தமானவை, தவறானவை. புத்த சமயத்தில், கிறிஸ்தவ சமயத்தில், முஸ்லீம் சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் ஆத்மாவை பற்றிய விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் மிக மிக தவறானவையாகும். அதுக்கு இங்கு ஸ்ரீ கிருஷ்ணரும் உதாரணம் கொடுக்கிறார். ஸ்ரீல கோபாலர் உங்க பொருளரையில் எழுகின்றார், பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த பௌதிக உலகத்தில் ரஜோகுண உந்தன் மூலமாக செயல்படக்கூடிய காரணத்தின் மூலமாக நினைக்கக்கூடிய அடிப்படையான தத்துவமான விஷயம் உடலோடு எல்லா விதமான விஷயங்களுமே முடிந்து விடுகிறது. உடலும் ஆத்மாவும் ஒன்றுதான். அதன் காரணமாக உடலுடைய மறைவோடு ஆத்மாவிற்கும் மறைவு ஏற்பட்டு விடுகிறது. இந்த உடல் மறைந்த உடனேயே எல்லா விதமான விஷயங்களும் மறைந்து விடுவதன் காரணமாக, இந்த உடலோடே எல்லா விதமான விஷயங்களும் மண்ணோடு மண்ணாக மடிந்து விடுவதன் காரணமாக, இந்த உடல் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற வரை இந்த உடலுக்கு தேவையான இன்பத்தை கொடுப்பதற்காக எந்த விதமான முறையிலும் செயல்படலாம் என்பதுதான் இவர்களுடைய வாழ்க்கையுடைய சித்தாந்தம். உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வதை எந்த அளவிற்கு இந்த பௌதிக உலகத்தில் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அனுபவிப்போம். காரணம், உடலோடு எல்லா விதமான விஷயங்களுமே முடிந்து விடுகிறது. ஆன்மா என்று ஒன்று கிடையாது. உடலும் ஆன்மா ஒன்றுதான். மறுபிறவி என்று ஒன்றும் கிடையாது. இந்த உடலுடைய நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய தீய காரியங்கள், பாவ புண்ணிய விளைவுகள் ஆத்மாவோடு அடுத்த பிறவிக்கு வருகின்றன என்ற கொள்கையை அவர்கள் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. அதன் மூலமாக இந்த தவறான கொள்கை மனித சமுதாயத்தில் பரப்பப்படுவதன் மூலமாக மனிதன் உலக இன்பத்தில் பெரும் நாட்டமுடையவனாக மாறி இந்த உடல் இன்பத்திற்காக எந்த விதமான காரியத்தையும் செய்வதற்கு துணிச்சல் உடைய மனிதனாக மாறுகிறான். காரணம், அவன் உடலையும் ஆத்மாவையும் ஒன்று என்று புரிந்து கொண்ட தவறான காரணத்தின் மூலமாக. கிறிஸ்தவ சமயத்துடைய இன்னொரு மொத்தமான அபத்தமான கொள்கை, இரண்டு விதமான அபத்தமான கொள்கை. ஒன்று, மனித உடலில் மட்டும்தான் ஜீவாத்மா உள்ளது, விலங்குகளுடைய உடலில் ஜீவாத்மா இல்லை. பறவைகளுடைய உடலும் ஜீவாத்மா இல்லை, மனிதனுடைய உடலில் மட்டும்தான் ஜீவாத்மா உள்ள. மற்றொன்று அபத்தமான கொள்கை, ஜீவாத்மா மிக அதிகபட்சமாக 7 பறவைகள் தான் இருக்கும். இந்த 2 கொள்கை இருக்கு. ஒரு கொள்கை மனித உடலில் மட்டும்தான் ஜீவாத்மா இருக்கிறது, மற்ற உடலில் ஜீவாத்மாவே இல்லை. அதன் காரணமாக மனிதனை கொண்டால் தான் பாவம், விலங்குகளை கொண்டால் பாவம் கிடையாது, பறவைகளை கொண்டால் பாவம் கிடையாது, அத்த எந்த உயிர்வாளிகளை கொண்டாலும் பாவம் கிடையாது. இந்த தவறான கொள்கை பிரச்சாரம் செய்யப்படுவதன் காரணமாக மற்ற உயிர்வாளிகளை கொள்வதற்கு இவர் தூண்டுகோலாக ஒரு சுதந்திரமான கொள்கையை வகுக்கக்கூடிய தவறான கொள்கையாக இது மாறுகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் வேறு விதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், முக உயர்ந்த மன உணர்வை வளர்க்கக்கூடிய நேரத்தில் நீ தேவலோகத்திற்கு ஏற்றம் பெற்று தேவலோகத்தில் உள்ள உடல்களில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படும். சத்துவகுணத்தில் வாழக்கூடிய பட்சத்தில் பிராமணர்களுடைய குடும்பத்தில் அல்லது மிக உயர்ந்த செல்வந்தர்களுடைய குடும்பத்தில் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கப்படும். தமோகுணத்தில் வாழக்கூடிய பட்சத்தில் கீழே உள்ள ஜீவராசிகளில் சேர்ந்து கீழ்த்தனமான ஜீவராசிகளில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய சாஸ்திரங்களின்படி வெறும் மனித உடலில் மட்டும் ஜீவாத்மா வாழவில்லை, உலகத்தில் ஜலசா நவலட்சணானி, நீரில் மட்டுமே 900,000 விதமான உடல்களில் ஜீவராசிகள் வாழ்கின்றன. தாவராலட்சம் சரி, 41,00,000 விதமான விதவிதமான தாவரங்களில் ஜீவராசிகள் வாழ்கின்றன. இறுதியில் 400,000 விதவிதமான மனிதர்களுடைய உடலில் ஜீவராசிகள் வாழ்கின்றன. இதன் காரணமாக வைஷ்ணவ சித்தாந்தம் என்பது, வைஷ்ணவ தர்மம் என்பது, சனாதன தர்மம் என்பது வெறும் மனித சமுதாயத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குறுகிய கண்ணோட்டமான சம தர்மம் அல்ல. அதற்கு மாறாக உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளையும் ஒரே குடும்பமாக கொண்டு வரக்கூடிய மிக உயர்ந்த ஆன்மீக தர்மம் சனாதன தர்மம், வைஷ்ணவ தர்மம். ஒரு வகையில் கூறப்போகினோமானால் நம்முடைய குறிக்கோள் வெறும் மனிதர்களை மட்டும் பக்தர்களாக மாற்றுவதல்ல, இந்த உலகத்தில் உள்ள 840,000 விதமான உயிர்வாழ்களையும் பக்தர்களாக மாற்றுவதுதான் நம்முடைய குறிக்கோள். காரணம், அனைத்துமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அம்சங்கள். ஆனால் கலியுகத்தில் திருதிஷ்டம் மனிதர்களை பக்தர்களாக மாற்றுவதற்கே மிக அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உண்மையில் வைஷ்ணவன் தன்னை மட்டும் பக்தனாக மாற்றுவதல்ல, முக்கியமாக கிரகஸ்த பக்தன் தன்னுடைய வீடுகளில் வாழக்கூடிய பூனை, நாய், பள்ளி போன்ற உயிர்வாளிகளும் கிருஷ்ண பக்தர்களுடைய கருணையின் மூலமாக ஆன்மீக உலகத்தை சென்றடைவதை சைதன்ய சரதாமிரதத்திலும் ஆழ்வார்களுடைய கதைகள் மூலமாகவும் நாம் உணர்கிறோம். உண்மையா உண்மை இல்லையா? கடைக்கோட்டு சித்தர், கடைக்கோட்டு சித்தர் தாமிரபதி ஆற்றங்கரையில் வாழக்கூடிய ஒரு சித்தர். இவர் சித்தர், பக்தர் கிடையாது, திருவண்ணாமலை சித்தர் போல. திருவண்ணாமலை சித்தர்கள் பல பேர் ஆகாயத்தில் பறந்து செல்வதாக தற்பொழுது இன்டர்நெட்டில் ஒரு கொள்கை. இதுபோல ஒரு சித்தர் இவர், தாமிரபரணி ஆற்றங்கரையில் வடகரையில் வாழக்கூடிய ஒரு சித்தர். தாமிரபரணி ஆற்றங்கரையில் தென்கரையில் வைஷ்ணவர்கள் வாழக்கூடிய ஆழ்வார் திருநகரி என்று சொல்லி நம்மாழ்வார் பிறந்த மிகப்பெரிய கஷேத்திரம் இருக்கிறது. அந்த கஷேத்திரத்தில் பெரும்பான்மையான நேரங்களில் வைஷ்ணவ பஜனைகளும் வைஷ்ணவர்களுடைய கதா கால விஷயங்களும் ஹரிகதையும் கீர்த்தனங்களும் தொடர்ச்சியாக நடைபெறுது. இப்படி வைஷ்ணவர்களால் மிகப்பெரிய விழாக்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வைஷ்ணவர்கள் பிரசாரம் கொண்ட பின்பு தங்களுடைய எச்சி இலை அனைத்தையும் ஒரு இடத்துல வந்து போடுறாங்க. ஆழ்வார் தெரியாது, இந்த கலைக்கோட்டு சித்தருடைய இந்த நாய் தினசரி தாமரபரணி ஆற்றங்கரையை வடங்கரையிலிருந்து தென்கரைக்கு கடந்து சென்று தென்கரையில் உள்ள இந்த வைஷ்ணவர்களுடைய பிரசார உஞ்சத்தை நிச்சத்தை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கமுடைய நாயாக இருக்கு, பாக்கியசாலியான நாயாக இருக்கு. இந்த வைஷ்ணவருடைய பிரசாரத்தை உண்டு உண்டு, மிச்ச பிரசாரத்தை உண்டு உண்டு, மகா பிரசாரத்தை உண்டு உண்டு, அதனுடைய உடல் உள்ள எல்லா விதமான கர்மங்களும் விடுபட்டு போயிருது. இப்போ ஒரு நாள் தாமிரபரணி ஆற்றங்கரையில வெள்ளம், சித்தர் வழக்கம் போல தெற்கு பார்த்து உட்கார்ந்து தவம் செய்கிறார். அவருடைய நாய் தெற்கு கரையிலிருந்து வடக்கு கரையை பார்த்து நீந்தி வருது, பிரசாதம் சாப்பிட்டவர்கள். நீந்தி வரக்கூடிய நேரத்துல ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளம், ஆற்று வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு நாயால் தப்பிக்க முடியல. சித்தர் பார்க்கும் பொழுதே வந்து நாய் நீர்ல மூழ்கி உயிரை விடுது. ஆனா அவருடைய உடலில் உள்ள ஜீவாத்மா முக்தி அடைந்ததன் காரணமாக, பிரசாதத்தின் மகிமையின் காரணமாக அந்த நாய் உடலிருந்து விடுபெற்று உடனே ஆகாயத்துக்கு பறந்து சென்று வைகுண்டத்தை உள்ளுக்கு நுழையுது. இதை பார்த்த சித்தர், நாய்க்கு கிடைத்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி அதன் பிறகு வைஷ்ணவராக வந்து மாறுதார் என்பது ஆழ்வார் திருநருடைய சலபுராணம். இது போல வைஷ்ணவ சித்தாந்தம் என்பது எல்லா விதமான உயிர்களுடைய வாழக்கூடிய உயிர்வாளிகளையும் பகவானுடைய அம்சமாக கருதி அனைத்தையும் பகவானுடைய பக்தனாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய பரந்த மனப்பான்மையுடைய தர்மம். அதற்கு மாறாக இந்திய கிறிஸ்துவ தர்மம் இந்த ரஜோகுணத்தில் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சீனலமுடைய ஒரு குறுகிய கண்ணோட்டமுடைய தர்மம். மனிதர்களுடைய உடலில் மட்டும்தான் ஜீவராசி இருக்கின்றது, அதன் காரணமாக மற்ற உயிர் வாழ்களை கொள்வதால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்ற எண்ணத்தில் தேவாலயங்களின் பக்கத்திலேயே தேவாலயங்களிலேயே ஞாயிற்றுக்கிழமை விருந்தாக எல்லா விதமான உயிர் வாழ்களுடைய மாமிசமும் உனக்கு இலவசமாக கிடைக்கும். காரணம், அந்த சித்தாந்தத்தின் கொள்கை அடிப்படையான தவறான கொள்கை. உண்மையில் பழைய ஏற்பாட்டில் அதுபோல எந்த விதமான கொள்கையும் கிடையாது. சுயநலவாதிகளால் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டின் கொள்கையில் தான் இந்த பிரச்சனை. ஆனால் தர்க்க ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது சாஸ்திரங்களை உண்மையில் பக்தியின் மூலமாகவும் நம்முடைய அறிவுபூர்வமாகவும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் நாம் பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் அடிப்படையான வாழ்க்கையில் வாழக்கூடிய முறையில் எந்த விதமான மிகப்பெரிய வித்தியாசமுமே கிடையாது. நாம் தாயுடைய கர்ப்பத்தில் பிறப்பதைப் போல மிருகங்களும் கொசுக்களும் பன்றிகளும் பறவைகளும் பிறப்படுகின்றன. நமக்கு உணவு பசி, உடல் பசி இருப்பதைப் போல எல்லா விதமான மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உடல் பசியும் பசியும் இருக்கிறது. நமக்கு நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதைப் போல எல்லா விதமான பறவைகளும் மிருகங்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றன. காலத்தின் போக்கில் நம்முடைய உடலும் நம்முடைய அறிவும் வளர்ச்சி அடைவதைப் போல மிருகங்களுடைய பறவைகளுடைய உடலும் அறிவும் வளர்ச்சி அடைவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நமக்கு ஆண்பணி இணக்கவர்ச்சி இருப்பது போல மிருகங்களுக்கும் ஆண்பணி இணக்கவர்ச்சி, பறவைகளுக்கும் ஆண்பணி இணக்கவர்ச்சி இருக்கிறது. நமக்கு குழந்தை பாசம் இருப்பது போல பறவைகளுக்கும் குழந்தைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட குழந்தை பாசம் தாய் பாசம் இருக்கின்றது. நமக்கு மரண பயம் இருப்பதைப் போல மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் மரண பயம் அதிகமாகவே உள்ளது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்த அடிப்படையான விஷயங்கள் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சமமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த அடிப்படையில் மனிதனுடைய உடலில் மட்டும் ஜீவாத்மா உள்ளது, மற்ற விலங்குகளுடைய உடலில் ஜீவாத்மா இல்லை என்ற கொள்கை சாத்தியமானது உண்மையானது? இத்தகைய கொள்கையை போதிக்கக்கூடிய அந்த நபர் ரஜோகுணத்தின் அடிப்படையில் இருப்பதன் காரணமாக சாதுவாக மாறுவதற்கு எந்த விதமான தகுதியும் அற்ற ஒரு சாதாரணமான ஒரு கர்மி ஆவார், ஒரு சாதாரணமான சூத்திரன் ஆவார். சத்வம் சஞ்சாயதே ஞானம், சத்வகுணம் உடையவன் தான் ஞானமுடையவனாக மாற முடியுமே தவிர சாதுவாக மாற முடியுமே போல, இதுபோல ரஜோகுணத்தில் உள்ள நபர்கள் தங்களுடைய அறிவு ரஜோகுணத்தால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்கும் ஆன்மீக கொள்கையை மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் தகுதியற்ற நபர்கள் ஆவார்கள். இதுதான் பிரச்சனை கிறிஸ்தவ சமயத்தில். மற்றொரு அவர்களுடைய கொள்கை, ஏழு பிறவிகள் மட்டும்தான் ஜீவாத்மா இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு உடலை எடுக்கும், அதற்கு பிறகு உலகத்திலேயே உலக மிகப்பெரிய பாவம் செய்த நபராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துடைய பாதார விந்தங்களை பற்றக்கூடிய நேரத்தில் தினசரி சண்டை பேசில் குரங்கு மாமிசம் சாப்பிட்டால் கூட மரணத்துக்கு பின்னால் சொர்க்கலோகத்திற்கு தேவலோகத்துக்கு ஏற்றம் பெறக்கூடிய தகுதியுடைய மனிதனாக நீ மாறிவிடுவான். இது மற்றொரு தவறான கொள்கை. அதற்கு மாறாக பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, தேக நித்தியம் அவத்தியோகம் தேக சர்வசிய வாரத, நம்முடைய உடல் உள்ள ஜீவாத்மா நித்தியமானவன் நிறையற்றவன், வெறும் ஏழு பிறவிகளுக்கு மட்டும் அவர் நித்தியமாக இல்லை, நிரந்தரமாக நித்தியமாக இருக்கக்கூடியவர் ஜீவாத்மா. அதன் காரணமாக மோட்சமடையாத பட்சத்திற்கு பகவானுடைய ஆன்மீக உலகத்திற்கு போவதற்கு தகுதி இல்லாத பட்சத்திற்கு வந்து அவர் மீண்டும் மீண்டும் இந்த உடலில் விதவிதமான ஜீவராசிகளை ஏற்றுக்கொண்டே இருப்பார். மீண்டும் மீண்டும் பலவிதமான பௌதிகமான உடல்களை ஏற்று பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து வாழக்கூடிய இந்த சம்சார கடல வாழக்கூடியவர் இந்த ஜீவாத்மா, வெறும் ஏழு பிறவிகள் மட்டும் கிடையாது. மற்றொரு கொள்கை ஆத்மாவை பற்றிய தவறான கொள்கை, இறுதியில் எல்லோருடைய உடலையும் இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒன்றுதான், தனித்தனி ஜீவாத்மா கிடையாது. இந்த கொள்கை தவறானது பகவத்கீதையின்படி. இந்த போர்க்களத்தில் உள்ள எல்லா விதமான போர் வீரர்களுமே முன்பு தனித்தனி நபர்களாக போன பிறவில இருந்தாங்க, இப்பொழுதும் இருக்கிறாங்க. ஓ அர்ஜுனா, மீண்டும் எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க? தனித்தனி நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறார் கிருஷ்ணர். பீஷ்மர், துரோணர் எல்லாருமே தனித்தனி நபர்கள். மரணத்திற்கு பின்னாலும் கூட அவர்கள் தனித்தனி நபர்களாக எதிர்பிறவியில இருப்பாங்க, மீண்டும் ஒன்னா சேர்ந்துட மாட்டாங்க. சேதனானாம் இறுதியில ஒரு ஜீவாத்மா, ஒரு ஆத்மா, எல்லா விதவிதமான எண்ணத்தை தனித்தனி ஜீவாத்மாக்களுடைய தலைவர் அவர் தான் பகவான். இப்ப எல்லா ஜீவாத்மாக்களும் தனித்தனி ஜீவாத்மாக்கள், இந்த தனித்தனி ஜீவாத்மாக்களுக்கு தனித்தனிப்பட்ட முறையில விருப்பங்களும் வெறுப்புகளும் விதவிதமான கர்மாக்களும் அபிலாசைகளும் பாவ புண்ணிய விளைவுகளும் இருக்கு. தனித்தனி நபர்கள் எல்லாம் ஒண்ணு கிடையாது. மற்றொரு தவறான கொள்கை, நம்முடைய இதயத்தில் உள்ள ஜீவாத்மா பரமாத்மா இரண்டுமே ஒண்ணு, அது மீண்டும் தவறான கொள்கை. அது பகவத்கீதையில எப்படி சொல்றார் பகவான், ரெண்டும் தனித்தனி ஆள், ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறங்கிறார். சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த சுமிருதி ஞானம் அபோகனம் ச. உன்னுடைய ஜீவாத்மா பக்கத்துல பரமாத்மாவாகிய நான் வீற்றிருக்கிறேன். வித்தியாசம் என்ன? இந்த ஜீவாத்மாவிற்கு தேவையான அறிவையும் ஞாபக சக்தியையும் புத்தியையும் கொடுக்கக்கூடியவர் யாரு? பரமாத்மாவாக நான் அப்படிங்கிறார். பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற. இது போல பகவத்கீதையை படிக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜீவாத்மா என்றால் என்ன, ஜீவாத்மாவுடைய தனிப்பட்ட குணம் என்ன, அது எப்படி நிரந்தரமானது நித்தியமானது விதவிதமான குணங்கள் ஆட்பட்டு விதவிதமான பிறவிகளில் பிறக்கக்கூடியது, இந்த ஜீவாத்மா இந்த மனித உடலில் பரமாத்மாவிட்டிருந்த ஞானத்தையும் புத்தியையும் சக்தியையும் சில நேரங்களில் மறதியையும் வாங்கி விதவிதமான முறையில செயல்படுகிறது, பின்பு மோட்சத்துக்கு பின்பு பகவானுடைய ஆன்மீக உலகத்திற்கு செல்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, சாதாரணமான பௌதிகமான அறிவின் மூலமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது மிக மிக கடினமான காரியம். அதன் காரணமாகத்தான் பௌதிகமான அறிவுல எந்த அளவிற்கு மிக முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கூட எல்லா விதமான விஞ்ஞானிகள், மாணவர்கள், மிகச் சேர்ந்த கலைஞர்கள் கற்றறிந்தவர்களுடைய இறுதியான முடிவு உடலோடு எல்லா விதமான விஷயமே முடிந்து விடுகிறது. ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல நாம் பிறக்கக்கூடிய நேரத்திலும் இந்த உடல் பௌதிகமான ஒரு கலவைகளின் மூலமாகத்தான் பெறப்படுகிறதே தவிர இந்த உடல்ல உயிர் என்று எதுவுமே கிடையாது. இந்த கொள்கை உயர்ந்த கல்வி நிலையங்களையும் நாம் மனப்பாடம் செய்யப்பட்டு நம்மால் பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் கூட இந்த கொள்கைக்கு எந்த விதமான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது. உண்மையிலேயே ஒரு ரசாயன கலவையால் மட்டுமே இந்த உடல் செய்யப்படக்கூடிய பட்சத்துல ஒரு சைக்கிளை வாங்குவது போல, ஒரு மோட்டார் பைக் வாங்குவது போல, ஒரு மாருதி வேன் வாங்குவது போல நம்மால் சென்று ஆர்டர் கொடுத்து கடையில நமக்கு தேவையான குழந்தையை நம்மளால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். உடல் ஒரு ரசாயன கலவையால் தானே ஏற்படுத்தப்படுறதெல்லாம் உயிரிலேயே. இப்ப எனக்கு வந்து சிகப்பு கலர்ல குழந்தை தேவை, அந்த குழந்தை 2 அடி உள்ளவனாக இருக்கணும், அவனுடைய மூளை வந்து 2 கிலோ எடை உள்ளவனாக இருக்கணும், அவனுடைய கால் 2 இன்ச் சுற்றுல உள்ளவனாக இருக்கணும், நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட வேண்டியது, அந்த உடல்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது, 1 மாசத்துல நமக்கு ஃபேக்டரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க, குழந்தைய போய் வாங்கிட்டு வந்துடலாம். இது வரைக்கும் அப்படி இது நம்மளால செய்ய முடியல. எனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா, ஆர்டர் கொடுத்து வந்துடலாம். குழந்தையுடைய உடலை செய்தாலும் கூட உயிர் கொடுக்க போறது யார்? உயிர் இருக்கும்பொழுதுதான் குழந்தைக்கு இயங்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக மரணம் அடையக்கூடிய நேரத்துல மீண்டும் உயிர் வெளியில போயாகணும். அந்த உயிர் இருந்தால் என்ன? இதற்கு எந்த விதமான விஞ்ஞானியாலும் பதில் சொல்லவே முடியாது. சில கோபாதர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எழுப்பிய பிரதானமான கேள்வி இதுதான், கல்வியிலையும் விஞ்ஞானத்திலையும் மிக முன்னேற்றம் அடைந்த நீங்கள் வந்து இந்த கல்லூரிகளிலையும் இந்த மிகப்பெரிய கல்லூரி நிலையங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா விதமான விதவிதமான பிரிவுகளை பற்றி படிப்பதற்கு உதவியான எல்லா விதமான பிரிவுகளுமே இங்க இருக்கு. வரலாறு, விஞ்ஞானம், தத்துவியல், எல்லா விதமான பிரிவுகளுமே இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த உடலை பராமரிப்பதற்கு தேவையான எல்லா விதமான பிரிவுகளும் இருக்கக்கூடிய பட்சத்துல உடலுடைய முக்கியமான அங்கமான உயிரை பற்றி மட்டும் விவாதிக்கக்கூடிய எந்த விதமான பிரிவும் இல்லாமல் இருப்பது பிரபுத்தம். ஆனா அந்த உடலுடைய மிக முக்கியமான பாகம் என்ன? உயிர். உண்மையில கை இல்லாமல் வாழலாம், காது இல்லாமல் வாழலாம், கால் இல்லாமல் வாழலாம், நான் எது இல்லாமல் மட்டும் வாழ முடியாது, உயிர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த உடலுடைய முக்கியமான அம்சம் என்ன? உயிர். மற்ற எது கூட இல்லாமல் வாழ்ந்துடலாம், முடி இல்லாமல் வாழலாம், தலை இல்லாமல் வாழலாம். தலை இல்லாமல் வாழக்கூடிய பலவிதமான உயிரினங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒத்த கண்ணோடு வாழக்கூடிய உயிரினங்கள், தலை இல்லாமல் வாழக்கூடிய முண்டங்கள், அதெல்லாம் எடுத்து சாஸ்திரத்தின்படி. நான் எது இல்லாமல் மட்டும் வாழ முடியாது, உயிர் இல்லாமல் மட்டும் வாழ முடியாது. அப்ப இந்த உயிர் பிரதானமான விஷயமாக நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆத்மாவை பற்றி, உயிரை பற்றி நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரே ஆன்மீக நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு கலெக்டர்கிட்ட கூட போய் நீ கேட்கலாம், உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அவருடைய கேள்வி பதில் தெரியாதுன்னு சொல்லுவார். எத்தனையோ விஷயங்கள் படிச்சிருப்பார், ஆனா உடல் நம்மளோட உலகத்துல மிக முக்கியமான அம்சமான ஆத்மாவை பற்றிய விஷயத்தை அவர் படிச்சிருக்க மாட்டார். காரணம், நம்மளுடைய அறிவு வந்து பௌதிகமான விஷயங்களால் கவரப்பட்டதன் காரணமாக ஆத்மாவை பற்றிய அறிவு நமக்கு அறவே தெரியல. அதான் பிரச்சனைக்கு காரணம். இந்த ஆத்மா இது போல தனித்தனிமையான முறையில் தனித்தனிப்பட்ட உடல்ல வாழக்கூடிய ஜீவாத்மா இந்த கிருஷ்ண பக்தியின் மூலமாக சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடைந்து தனக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மீண்டும் வந்து புரிந்து கொள்கிறார். உண்மையில் அந்த உறவு இருக்கு, அந்த உறவை தற்காலிகமான முறையில உலக இன்பத்தின் மூலமாக நம்ம வந்து மறந்திருக்கோம். உதாரணமாக, நமக்கு நம்முடைய மனைவிக்கும் உறவு இருக்கு, நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கும் உறவு இருக்கு, நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் உறவு இருக்கு இந்த உடல் அடிப்படையில். ஆனா சில நேரங்களில் பார்க்கலாம், நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ 5000 கிலோமீட்டரோ பிரயாணம் செய்து போறோம். அந்த நேரத்தில் தற்காலிகமான முறையில் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் இடையில உள்ள உறவு வந்து பிரிஞ்சிருது. ஆனா அந்த நேரத்திலையும் நமக்கும் குறைந்தபட்சம் இயற்கைக்கும் உறவு இருக்கு. இயற்கையோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப நம்முடைய உடல் இயங்க ஆரம்பிக்கிறது. இரவுனா உறங்கிறதும் பகல்னா எந்திரிக்கிறோம். புயல் அடிச்சா நம்முடைய உடல் பாதிக்கப்படுது, வெயில் அடித்தால் பாதிக்கப்படுது. இப்ப நமக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவு வந்து நிரந்தரமானது, அதே போல நமக்கும் காலத்துக்கும் இடையில உள்ள உறவு வந்து நிரந்தரமானது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க போனால், நமக்கும் இந்த இயற்கையை படைத்த பகவானுக்கும் இடையில உள்ள உறவு வந்து நிரந்தரமானது, நித்தியமானது. நாம் உறங்கக்கூடிய நேரத்துல கூட நமக்கும் பகவானுக்கும் இடையில் உள்ள உறவு வந்து நிரந்தரமாக இருப்பதன் காரணமாகத்தான், உறவு இருப்பதன் காரணமாகத்தான் கனவு வருது, உறக்கமும் வருது. இப்ப தற்காலிகமான பல உறவுகளுக்குள்ள நம்ம அலைந்து திரிந்தாலும் கூட நமக்கும் ஆன பகவானுக்கும் இடையில் உள்ள உறவு மட்டும் நிரந்தரமானது, நித்தியமானது. உதாரணமாக, ஒரு உதாரணமான கணவன் மனைவியாக இருக்கலாம், அந்த மனைவி பல பெண்களுடன் பழகலாம், அல்லது வெளிப்படையான முறையில் வேலைக்காக சில ஆண்கள்கிட்ட கூட பழகலாம். ஆனால் அவங்களுக்கும் அந்த கணவனுக்கும் இடையில உள்ள உறவு தான் நிரந்தரமானது, நித்தியமானது, சாஸ்வதமானது, உண்மையானது இந்த உலக வாழ்க்கையிலும் கூட. அதுபோல கணவன் வேலை நிமித்தம் பல ஆண்கள்கிட்ட பழகலாம், பல பெண்கள்கிட்ட பேச்சுக்காக பழகலாம் கூட, அந்த உறவு இருக்குது பேசும்போது. ஆனா உண்மையான உறவு வந்து அவருக்கும் அந்த மனைவிக்கும் இடையில உள்ள உறவு தான் நிரந்தரமான உறவு, உண்மையா உண்மை இல்லையா? அதுபோல இந்த உலக வாழ்க்கையில ஜீவாத்மாக்கள் இறங்கி பலதரப்பட்ட உறவுகளை வந்து நம்ம வந்து சந்திக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய தமையன், நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர், நம்மளுடைய அபிமான அரசியல் தலைவர், நம்மளுடைய அபிமான நாய், நம்மளுடைய அபிமான காதலி, நம்மளுடைய அபிமான காதலன், நம்முடைய குழந்தை, நம்மளுடைய மகன், நம்முடைய மகள், நம்முடைய பேரன், நம்முடைய பேத்தி, நம்முடைய பூட்டன், தினசரி நம்ம பஸ்ல போகக்கூடிய நம்முடைய பஸ் கண்டக்டர், பல விதமான உறவுகள். இந்த உறவுகள் எல்லாமே வந்து போகுது நம்முடைய வாழ்க்கையில. ஆனா நமக்கும் இந்த உறவுகளுக்கு இடையில நீ நல்லா ஆழமா சிந்திச்சு பாரு. உனக்கும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நிரந்தரமா உறவு இருக்கு. அந்த உறவு என்னது? நமக்கும் பகவானுக்கும் இடையில உள்ள உறவு. அது மிக முக்கியமான உறவு, ஆழமான உறவு, நிரந்தரமான உறவு, நித்தியமான உணர்வு. ஆனா அந்த உறவை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை அதிகமாக சிந்திச்சு பார்ப்பதில்லை. அதான் பிரச்சனைக்கு காரணம். அதான் வேதத்துடைய முதல் குறிக்கோளே, முதல் ஸ்லோகமே, அதாவது பிரம்ம ஜிஜாசு. இப்ப அந்த உறவை பற்றி நீ சிந்திச்சு பார். அந்த உறவு என்ன? அதான் உனக்கும் மிருகத்துக்கும் இடையிலான வித்தியாசம். அந்த உறவு ஜீவேரே சுரூபகை கிருஷ்ணேரே நித்யதாச, நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணக்கும் இடையில உள்ளது. நாம் பகவானுடைய சேவகன், பகவானுடைய பக்தன், பகவானுடைய அன்பு. அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அந்த வழிமுறைக்கு பேர் தான் வந்து சாதனா பக்தி, கிருஷ்ண பக்தி. நியமங்களுக்கு அடிப்படையில், ஆன்மீக குருவுடைய உபதேசங்களுக்கு அடிப்படையில், அந்த உறவின் அடிப்படையில் அன்பே, அந்த அன்பை வளர்க்கக்கூடிய அளவிற்கு நாம் செயல்படக்கூடிய பட்சத்தில் இந்த ஜீவாத்மாவிற்கும் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையில் உள்ள உறவு வந்து மீண்டும் தோட்டம் வளர்த்து எப்படி செடியை உண்டாக்கி மீண்டும் அழகான பூவை வளர்ப்போமோ அது மாதிரி மீண்டும் வந்து மலர ஆரம்பிக்குது. கிருஷ்ண பக்தியின் மூலமாக, குருவின் மூலமாக நம்முடைய இதயத்தில் அந்த ஆன்மீக விதை விதைக்கப்படுது. நாம் தினசரி இந்த சிரவணம் மூலமாக நீர் ஊற்றி இந்த பக்தியை வளர்க்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ண பக்திங்கிற பூ வந்து நம்முடைய இதயத்தில் வந்து மலர ஆரம்பிக்குது. அதற்காக தான் அந்த மனித வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த கிருஷ்ண பக்தி நம்முடைய இதயத்தில் வளரக்கூடிய நேரத்தில், ஜீவாத்மா மீண்டும் தன்னுடைய இயல்பான ஆன்மீக உடலை பற்றிய விஷயத்தை புரிந்து கொண்ட நபராக வந்து மாறுதான். தான் தனி ஜீவாத்மா, தனக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணக்கும் தனிப்பட்ட ஒரு விதமான ரசம் கலந்த ஒரு உறவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்னொரு ஜீவாத்மா அவனுடைய ரசனைக்கேற்ப, அவனுடைய பக்திக்கேற்ப பகவான் முழுந்தற்கடவு கூட பக்தி செய்யக்கூடிய நேரத்தில் அவனுடைய ரசத்தையும் அவனுடைய ஆன்மீக நிலைமையை வந்து புரிந்து கொள்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ வல்லமை உடையவராக இருப்பதன் காரணமாக அவரால் மட்டும் எல்லா விதமான ஜீவாத்மாக்கள் கூட அவனுடைய விரிப்பட்ட விதமான ரசனைக்கேற்ப தனிப்பட்ட முறையில் அவரால் வந்து பழக முடியுது. அதான் நமக்கும் அவருக்கும் இடையில உள்ள வித்தியாசம். நம்மளால மிக அதிகபட்சம் ஒரு மூன்று நபர்கள் கூட தான் பழக முடியும், அவங்களுடைய மன விருப்பங்களுக்கு ஏற்ப. ஏன்னா ஒவ்வொரு நபர்கிட்டையும் வேற விதமான ரசத்தில் நம்ம பழக வேண்டியிருக்கும். நம்முடைய குழந்தைகிட்ட வேற மாதிரி பழக வேண்டியிருக்கும், நம்முடைய மனைவிட்ட வேற மாதிரி பழக வேண்டியிருக்கும். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு சின்ன சின்ன ஜீவாத்மாவும் அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு ரசனையில வந்து பழக ஆரம்பிக்கிறான். பக்தியில மேல போகும்போது எல்லாரும் சாந்திரத்துல இருந்தாலும் கூட சாந்திரத்துல உள்ள ஒவ்வொரு பக்தனும் ஒவ்வொரு விதமான ரசத்துல அவர்கிட்ட பழகிறான். கிருஷ்ணரால அந்த எல்லா விதமான ஜீவாத்மாவுடைய அந்த ஆன்மீக தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்து அவனுடைய அந்த ஆன்மீக இயங்குதலை வந்து தீர்க்க முடியுது. அதான் அவருடைய பேர் வந்து ரசராஜ். எல்லா விதமான ரசங்களையும் அவரால் வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஆனா நம்ம ரஜோகுணத்தில் இருப்பதன் காரணமாக நம்ம இப்போதைக்கு நமக்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டாக உடனே நினைக்கக்கூடிய விஷயம் சாப்பாடு, உறங்குறதுக்கு இடம், பார்ப்பதற்கு டிவி, மனித வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எம்டெக் என்ஜினியர்கிட்ட கேட்டா கூட அவர் சொல்லக்கூடிய பதில் சாப்பாடு, உணவு. அடுத்து இரண்டாவது விஷயம் உடை, இருப்பிடம், உலக இன்பம், ஆண்பன் கவர்ச்சி இன்பம், புகழ். இவருக்கு சொல்லத்தறிந்த பதில் இதுதான். இவ்வளவுதான் இவருக்கு தேவை. இவர் நினைக்கிறார் இவ்வளத்தையும் கொடுத்தாலே சந்தோஷம் அடைஞ்சிடலாம். ஆனா உண்மையில ஜீவாத்மாவுக்கு தேவை அந்த இனிமை கலந்த, அந்த ரசம் கலந்த ஒரு உறவு. வெறும் வெளிப்படையான இந்த விஷயங்கள் எல்லாம் மிருக உணர்வுகள், மிருகத்துக்கு தான் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் தேவை. அதனாலதான் எவ்வளவு பெரிய மிருகத்தையும் சரி, எவ்வளவு பெரிய கொடிய மிருகத்தையும் சரி, சரியான நேரத்துல அதுக்குரிய உணவு கொடுத்தா அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சிடலாம். சிங்கத்துக்குனாலும் சரி, புலிக்குனாலும் சரி. ஆனால் அதை பழக்கத்துக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிங்கம் புலியை கொண்டு வந்து முதல்ல கூண்டில் போட்டு அடைச்சிருவாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அதுக்கு எதுவுமே சாப்பாடை கொடுக்க மாட்டாங்க. 15 நாள் கழிச்சு அந்த ட்ரில் மாஸ்டர் அங்கே போவார். சவு கவுச்சு அதை அடிப்பார். அடிக்கிற அடியில் அப்படியே அலரும். அது கொஞ்சம் போல மாமிசம் கொடுப்பார் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. அடுத்த நாள் மட்டும் அதே நேரத்துக்கு போவார், சவு கவுச்சு அடிப்பார். கொஞ்சமாலும் மாமிசம் கொடுப்பார். இப்போ அதுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, தினசரி இவன்ட்டு 8 மணிக்கு ஒரு சவு கூடி போட்டால் நமக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும் போலுக்கு சொல்லி அவன் சொல்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ உள்ள மனிதனும் அப்படி தான் இருக்கிறான். அங்கே போய் இன்ஃபோடெக் இன்ஜினியராக வேலை பார்க்குறான், அல்லது மிகப்பெரிய இன்ஜினியராக வேலை பார்க்குறான், அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய கிளர்க்காக இருக்கிறார், அல்லது ரோட்டில் வேலை பார்க்குறார். பகலில் காலையில் 8 மணிக்கு அடிக்கிற அடி மாயை சாயங்காலம் 8 மணி வரைக்கும் சவு கடையை வச்சு அடிக்குது. மாத கடைசியில் அவருக்கு வந்து ஏடிஎம் பேங்கில் கொஞ்சம் போல் பணம் போடுது. இவர் லைஃப் ஃபுல்லாக இப்படி செட்டில் ஆகிடுச்சு. ஓகே, மாதம் ஃபுல்லாக வாழ்க்கையில் இப்படி அடிபடணும். திங்கட்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் மாத கடைசியில் கொஞ்சம் பேப்பர் பண்ணி நம்மளோட வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் மனிதனுக்கு தேவை இந்த வெளிப்படையான விஷயங்கள் மட்டுமல்ல, ஜீவாத்மாவிற்கு தேவை ஆன்மீக உணர்வு, ஆன்மீக சந்தோஷம், இந்த ரசம் கலந்த உணர்வு. இந்த ரசம் கலந்த உறவை உனக்கும் உன்னுடைய தந்தையான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையில மட்டும்தான் நீ உண்மையில் அனுபவிக்க முடியுமே தவிர, இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான ஜீவாத்மா கூட நீ அனுபவிக்கவே முடியாது. தவறான முறையில சில நேரத்தில் பிரச்சாரம் செய்யப்படு, உண்மையிலே காதல் புரிந்தால், உண்மையிலே நமக்கும் காதலிக்கும் இடையில உள்ள ரசத்துல உண்மையிலே கரும்பு ரசம் மாதிரி நம்ம ரசத்தை கரைஞ்சி குடிச்சிடலாம் சொல்லி, உண்மையில எந்த விதமான ரசமும் அப்படி கிடையாது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்பன் இனக்கோச்சி மூலமாக கிடைக்கக்கூடிய ரசம் தொடக்கத்துல ரசம் போல இருப்பதற்கு கூட முடிவுல வந்து விஷம் போல சென்று முடியக்கூடிய விஷயம். தொடர்ச்சியாக ரசத்துக்கு வந்து எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. வாய்ப்பு இருந்திருந்தால் வந்து திருமணம் ஆன பிறகும் வந்து அவங்க காதல் பண்ணுவாங்க. திருமணத்துக்கு பின்பு காதலுக்கு இடமே கிடையாது. கஷ்டத்துக்கு தான் அவங்க இடம், எந்த விதமான ரசமும் கிடையாது. இந்த உலகத்துல உண்மையிலே அப்படி ஒரு ரசம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் பார்க்கலாம், 60-65 வயது வரைக்கும் கூட சில கணவன் மனைவியர் 2 பேரும் ஒற்றுமையா வாழ்வாங்க, எந்த சண்டையும் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையான முறையில், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்படி வாழ்ந்தாலும் கூட மீண்டும் இயற்கையோட சட்டத்திட்டங்களால் அந்த ரசத்தை வந்து ரொம்ப காலமாக நம்மளால் கொண்டு போக முடியாது. முதல்ல பாட்டு தாத்தா இறந்து போயிடுவார், அல்லது பாட்டி இறந்து போயிடுவார். அதன் காரணமாக ஜீவாத்மா நனக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் உள்ள அந்த ரசத்தை வந்து வளர்ப்பதற்கு முயற்சி பண்ணும். கிறிஸ்தவ சமயத்திலும் மீண்டும் முஸ்லீம் சமயத்திலும் மீண்டும் பிரச்சனைக்கு காரணம், அவங்க பக்தி செய்யறாங்க, பக்தி செய்யறாங்க, பக்தியை பத்தி சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் செய்யறாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவர், இயேசு மிகப்பெரியவர், ஆனா இயேசுக்கும் உருவம் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் உருவம் கிடையாது. பக்தி செய்யணும்னா முதல்ல 2 விஷயங்கள் இருக்கணும், அன்பு செய்யணும்னா முதல்ல 2 விஷயங்கள் இருக்கணும். ஒன்னு அன்பு செலுத்துபவர், இன்னொன்னு அன்பு வாங்குபவர். காதல் செய்யணும்னா 2 விஷயம் இருக்கணும், ஒன்னு காதல் இருக்கணும், காதலி இருக்கணும். 2 பேரும் தனி நபர்கள், வெறும் சிலுவை கிடையாது. சோற்றுக்கு முன்னால் அன்பு செலுத்த முடியாது. இப்ப கடவுளுடைய தனித்தன்மையான உருவத்தை பற்றிய விஷயங்கள் மீண்டும் முஸ்லீம் சமயத்திலையும் கிறிஸ்தவ சமயத்திலையும் கிடையாது. கடவுள் மிகப்பெரியவர், அவருக்கு அன்பு செலுத்தணும், அவருக்கு பக்தி செலுத்தணும், ஆனா அவருக்கு உருவம் கிடையாது. அப்படிங்கும் போது அந்த கொள்கை ஒரு முழுமையான கொள்கை கிடையாது. காரணம், அன்பு பக்தி இப்படிதான் செய்யப்பட முடியும், 2 நபர்களுக்கு இடையில தான் செய்யப்பட முடியும். பக்தி செய்யப்படும்னா 2 விஷயம் தேவை, ஒன்னு பக்தி செய்பவர், இன்னொன்று பக்தியை வாங்குபவர். 2 பேருக்கு இடையில அன்பு கலந்த பரிமாற்றமான உணர்வு, அது பேர் தான் பக்தி அன்பு. ஆனா கடவுளை பற்றி தெளிவான விஷயம் அங்க இல்லாதன் காரணமாக கிறிஸ்தவ சமயத்திலையும் முஸ்லீம் சமயத்திலையும் பக்தி செய்யப்பட்ட பொழுதிலும் கூட அவன் நீ யாருக்கு பக்தி பண்றேன்னா அந்த கொள்கைக்கு அவனால பதிலளிக்க முடியாது. பக்தி கடவுளுக்கு பண்றேன்னு சொல்லுவானே தவிர, அந்த கடவுளை பற்றிய உருவத்தையோ கடவுளுடைய பெயரையோ அவருடைய குணத்தையோ அவருடைய லீலைகளையோ அவனால் விவரித்து சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து கடவுள் ஒரு நபர் என்ற விஷயத்தையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதன் காரணமாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கடவுள் கிருஷ்ணர் ராமரம் செய்யக்கூடிய பலவிதமான லீலைகளை அவனால் அறவே புரிந்து கொள்ள முடியல. அவன் நினைக்கிறான் இந்த லீலைகள் எல்லாமே சாதாரணமான நம்மளை போன்ற ஒரு தனி நபர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு தவறான முறையில் நினைச்சிருக்கான். இன்னைக்கு கிறிஸ்தவ சமயத்தில் பார்த்தீங்கன்னா பல சின்ன சின்ன நூல்கள் வந்து வெளியிடப்படுகிறது. இந்து சமயத்தை முக்கியமாக சனாதன தர்மத்தை முக்கியமாக கிருஷ்ணனுடைய ராமனுடைய லீலையை வந்து இகழ்ந்துரை பேசி, அதில் பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவில் உள்ள பிராமண குடும்பத்தில் பிறந்து பணத்துக்காக வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு பல்டி எடுத்த அயோக்கியர்கள், அவர்கள் எழுதக்கூடிய புஸ்தகங்களை பார்க்கலாம். மேஜர் சுந்தரராஜன் போன்ற மிகப்பெரிய நபர்கள் கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறி எழுதக்கூடிய புஸ்தகங்களை பார்க்கலாம். அதில் வந்து உதாரணமாக கிருஷ்ணகிரியிலே சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் பக்தர்களாக செய்யப்பட்ட லீலைகள், சில விஷயங்கள் சில லீலைகள் கிருஷ்ணரை துவேஷம் பண்றவங்களை கிருஷ்ணரை ஏமாத்துறதுக்காக செய்த லீலைகள். உதாரணமாக ஒரு லீலை, சியாமந்தகமணி கதையில வெளிப்படையாக சில கொலைகள்லாம் நடக்கும். கொலைகள் நடந்து சத்யபாமாவுடைய அப்பா வந்து இறந்து ஜராசந்தன் அவரை போய் கொண்டு கடைசியில் சத்யபாமா கிருஷ்ணா வந்து திருமணம் செய்து கொண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அந்த புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கொலைகள்ல ஈடுபட்டு இந்த மாதிரி பொருளை திருடக்கூடிய விஷயங்கள்லாம் ஈடுபட்டு சத்யபாமாவை கிருஷ்ண கடைசியா திருமணம் செய்து கொண்டார், இப்படிப்பட்ட நபரை வந்து நம்மளால கடவுள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? கடைசியில் மௌசல லீலா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பௌதிக உலகத்தை விட்டு மீண்டும் திரும்பி போகக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களே வந்து வெளிப்படையான உள்ள போதைக்கு அடிமையாகி கிருஷ்ணரையும் பலராமரையும் தாக்குவதற்காக வருவாங்க. இப்போ கிருஷ்ணன் பலராமரும் மிகப்பெரிய இரும்பு குச்சிகளை எடுத்து தன்னுடைய சொந்தக்காரங்களையும் வந்து கொள்வாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஒரு குடும்பத்தில் பிறந்த கிருஷ்ணன் வந்து கடவுளாக மாற முடியுமா? இப்படிப்பட்ட மோசமான யது வம்சத்துக்காரங்க கிருஷ்ணனுடைய பக்தர்களாக இருந்திருக்க முடியுமா? கிருஷ்ணனுடைய பக்தர்களே எப்படி கிருஷ்ணரை போய் கொல்ல போறாங்க, மீண்டும் வந்து கிருஷ்ண மகாபாரத பொருள ஏராளமான பொய் புரட்டுகள் சூழ்ச்சிகள் செய்ததன் காரணமாக ஏற்பட்ட மோச கர்மங்களின் காரணமாக அவருடைய பரம்பரையே இது மாதிரி மிக மோசமான வேர்களாக வந்து அழிந்து போய்விட்டது. இதை மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து கிறிஸ்தவ சமயத்தில் உள்ளவர்களால் வந்து சொல்லப்பட்ட நம்முடைய சமயத்தில் உள்ள பாமர மக்களுக்கு போதிக்கப்படக்கூடிய நேரத்தில் நம்ம மக்களுக்கு ஏற்கனவே நம்மளுடைய சித்தாந்தத்தில் சரியான அறிவு இல்லாதன் காரணமாக சரிதானே அந்த வழக்காரர் சொல்வது சரிதானே மிக அருமையான விஷயமாக இருக்கு. மீண்டும் வந்து தேவாலயங்களுக்கு போனால் இது அருமையான கொள்கைகளும் கிடைக்கும், சிரேட்டு குச்சியும் கிடைக்குது, சிரேட்டு குச்சியை வச்சு எழுதக்கூடிய வாத்தியார் வேலையும் கிடைக்குது, எல்லாம் அதுக்கே போய் சேர்ந்துடலாம். ஆனால் உண்மை எப்படி இல்லை, கிருஷ்ண லீலையில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நம்மளை போன்ற பக்தர்களுக்காக செய்யப்பட்ட லீலைகள், சில லீலைகள் உண்மையிலே வந்து ஏற்கனவே கிருஷ்ணன் மேல துவேஷம் உள்ளவங்களை இன்னும் வந்து குழப்புவதற்காக செய்யப்பட்ட லீலைகள். அதான் ஒண்ணு மௌசலி லீலா, இன்னொன்று வந்து சியாமந்தகமணியை போன்ற கதைகள், மற்ற சில கதைகள். அதில் மிக கவனமான முறையில் இருக்கணும், மிக தொடர்ச்சியான முறையில் வைஷ்ணவ சித்தாந்தத்தை சேர்ந்த பக்தர்கள்ட்ட அந்த விஷயங்கள் கேட்காத பட்சத்திற்கு இந்த விஷயங்கள்ல ஆத்மாவை பற்றிய விஷயங்களையும் பகவானை பற்றிய விஷயங்களையும் குழப்பம் ஏற்படும். கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும், அந்த கடவுள் யார் என்று புரிந்து கொள்வதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம். ஏகோவை நாராயண ஆசின் நபிரமோ நேசங்கரோ நட்சத்திரானோ சசி, கடைசி நாராயணர் மட்டும்தான் இருந்தார் சிருஷ்டிக்கு முன்னால, வேற யாருமே கிடையாது. பகவான் சொல்றார், மத்த பரதரம் நான் எத் கெஞ்சி தசி தனஞ்சயா, எனக்கு மேல எந்த விதமான விஷயமே இல்லைங்கிறார். மீண்டும் வேதங்கள் சொல்லுது, ஏகம் அஸ்தி துவதீயம் நாஸ்தி, கடைசிர கடவுள் ஒருத்தர் தான், ரெண்டு நபர் கிடையாது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதன் காரணமாக பகவத்கிடையே தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமை. பகவானை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும் பரமாத்மையை பற்றியும் பல தவறான விஷயங்கள் மனித சமுதாயத்தில் வந்து பரப்பப்படுது.